பரிசுத்த வேதாகமம் ஒரு சுருக்கமான அறிமுகம். வேதாகமம் ஒரு அதிசயத்தக்க புஸ்தகமாகும். அது வளம் மிகுந்த ஒரு வரலாறு, வசீகரிக்கும் கவிதை, உன்னத ஞானம் மற்றும் எதிர்கால முன்னறிவிப்புகளின் எழுத்துக்கள் நிறைந்தது. அது யூதர் மற்றும் கிறிஸ்தவர்களின் அடிப்படை நம்பிக்கைகளின் அஸ்திவாரமாக உள்ளது. அது உலக நாகரீகம் மற்றும் சமூக பண்பாடுகளின் மேம்பாடுக்கு மாபெரும் ஆதாரமாக அமைந்துள்ளது. இப்பிரசுரம் எக்காலத்திலும் நன்கு விற்பனையாகும் நூலாகிய வேத புஸ்தகத்தில் அடங்கியுள்ள வியப்புக்குரிய எழுத்துக்களை பற்றி சுருக்கமாக அறிமுகம் செய்யும்படி உங்களிடம் அளிக்கப்படுகிறது. முதலாவதாக நாம் பார்க்க போகிறது வேதாகமம் என்னும் வார்த்தையின் அர்த்தம் என்ன. உலகில் அதிக விற்பனையாகும் புஸ்தகம் வேதாகமம் என அறிகின்றோம். ஆனால் வேதாகமம் பல புத்தகங்களின் ஒரு தொகுப்பு என்பது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் வேதாகமம் அதாவது பைபிள் என்ற வார்த்தை பிப்ளியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து உண்டானது. அதன் அர்த்தம் புத்தகங்கள் என்பதாகும். வேதாகமம் பல தொகுப்புகளின் ஒரு புத்தகமாக இருப்பினும் அதில் 66 தனி புத்தகங்கள் அடங்கியுள்ளன. இப்புத்தகங்கள் பல்வேறுபட்ட பின்னணியிலிருந்து வந்து வெவ்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அரசர், இடையர், தீர்க்கதரிசிகள், ஆசான்கள், நியாயவாதிகள் மற்றும் மருத்துவர்கள் உள்ளடங்குவர். இந்த ஆசிரியர்கள் 10 வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்தார்கள். இவர்கள் 1600 வருடங்களில் கால இடைவேளையில் ஒன்றுக்கொன்று தொடர்படைய இப்புத்தகங்களை 3 மொழியில் அதாவது எபிரேயு, கிரேக் மற்றும் அராமிக் மொழியில் எழுதினர். இருப்பினும் அவர்களால் விடுக்கப்பட்ட செய்தி ஒன்று இருந்தது. இது வியப்புக்குரியது. இதன் எழுத்தாளர்கள் அனைவரும் தேவன் அருளிய வார்த்தைகளை எழுதி அவருடைய செய்தியை உலகிற்கு அறிவித்தனர் என்று வேதாகமம் பகிரங்கப்படுத்துகிறது. வேதாகமத்தின் புத்தகங்கள் பைபிள் என்னும் கிறிஸ்தவ வேதாகமத்தின் இரு மாபெரும் பகுதிகளில் ஒன்று பழைய ஏற்பாடு, இதில் 39 புத்தகங்கள், மற்றும் புதிய ஏற்பாடு, இதில் 27 புத்தகங்கள் அடங்கியது. ஏற்பாடு என்பது இருதரப்பினருக்கும் இடையில் இடம்பெறும் ஒப்பந்தமாகும். இவ்விஷயத்தில் தேவனுக்கும் மக்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை ஆகிறது. பழைய ஏற்பாடு மனுக்குல சிருஷ்டியிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 400 வருடங்கள் வரை நிகழ்வை பற்றி கூறுகின்றது. பெரும்பான்மையான எழுத்துக்களை பொதுவான 2 மாபெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். நியாயப்பிரமாணம் முதல் 5 புத்தகங்களில் பண்டைய உலக வரலாற்றின் ஆரம்ப நிகழ்வுகள் தேவன் மோசையின் மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு அளித்த நியாயப்பிரமாணங்களும் அடங்கியிருக்கின்றன. இப்புத்தகங்கள் பிறக்கால புத்தகங்கள் அனைத்திற்கும் அடிப்படையை வகுக்கின்றது. அடுத்ததாக தீர்க்க தரிசனம். வேதாகமத்தில் நிறைந்துள்ள வியக்கத்தக்க தீர்க்க தரிசனங்களில் இஸ்ரவேல் மற்றும் அதன் அருகிலுள்ள தேசங்களின் வரலாறு மிகுந்த அதை தெளிவாக முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தீர்க்க தரிசனங்கள் மூலம் இஸ்ரவேலர்கள் தங்கள் துன்மார்க்கத்தை கைவிட்டு தேவனிடத்தில் உண்மையாக நடந்து தங்கள் அயலாரிடம் அன்புடன் நடக்கும்படி அடிக்கடி தலையிட்டு எச்சரிக்கின்ற குறிப்பாக இப்புத்தகம் முழு உலகத்திற்கும் சமாதானத்தையும் நீதியையும் செழுமையையும் கொண்டு வரும் ஒரு எதிர்கால தலைவரின் வருகையை முன்னறிவிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் புதிய ஏற்பாட்டின் எழுத்துக்கள் வாக்குத்தத்தத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மக்களை சந்திப்பதை விஸ்தரிக்கின்றது. புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் பொதுவான 2 பாகங்களாக பிரிக்கின்றன. முதலாவதாக சுவிசேஷங்கள் அல்லது நற்செய்தியின் புத்தகங்கள். முதல் 4 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை நன்கு வெவ்வேறு ஆசிரியர்களின் குறிப்புகளின் மூலம் அறிமுகப்படுத்துகின்றன. கிறிஸ்து சென்ற பின் ஆரம்ப திருச்சபை பதிவுகள். அப்போஸ்தலருடைய நடவடிகள் யூத மற்றும் ரோம தலைவர்களின் கொடுமையான துன்புறுத்தல் எதிர்ப்புகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் ரோம ராஜ்யத்தில் பரவியதை தெளிவாக குறிப்பிடுகின்றன. புதிய ஏற்பாட்டின் அநேக புத்தகங்கள் கிறிஸ்துவின் சிறப்பான சாட்சிகள் மூலம் ரோம பேரரசனின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கிறிஸ்தவர்களை ஊக்குவித்து போதிக்கும்படி நிருபங்கள் எழுதப்பட்டுள்ளன. உதாரணமாக கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதின நிருபங்கள். அடுத்ததாக வேதாகமத்தின் அடிப்படை செய்தி என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமம் தேவனின் மக்களிடையே காட்டின செய்கையின் மூலம் அவரின் தன்மை மற்றும் நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. வேதாகமம் நமக்கு அன்பு, நீதி, சமாதானத்தின் வழியை போதிக்கிறது. வேதாகமத்தின் செய்தியை இவ்விரண்டு வாக்கியங்கள் சுருக்கமாக விளக்குகின்றன. முதலாவதாக, நமக்கு ஜீவனையும் நன்மை சுற்றி அற்புதமான சிருஷ்டிப்பையும் அளித்து தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அதை மத்தேயு 22:37 பார்க்கலாம். இரண்டாவதாக, தேவன் நம்மை போன்றே பிறரையும் படைத்திருப்பதால் நம்மை சுற்றியுள்ள மக்களிடம் சகோதர சகோதரிகளை போன்ற அன்பு செலுத்த வேண்டும். அதாவது மனுஷர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதையே நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். மத்தேயு 22:39 வாசிக்கவும் மற்றும் மத்தேயு 7:12 வாசிக்கவும். அன்பு கூறு என்பதன் அர்த்தம் நம்மை சூழ்ந்தவர்களிடம் நாம் காட்டுகின்ற நீடிய சாந்தம், தயவு, உண்மை, பணிவு மற்றும் மன்னிக்கும் மனப்பான்மை என்பவைகளாகும். இதை நாம் 1 Cor 13:4-8 வரைக்கும் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வேதாகமத்தின் முக்கிய தலைப்புகள் மற்றும் வேத பகுதிகளின் மாதிரி விளக்கம். முதலாவதாக ஆரம்பத்தில் என்ன நடந்தது, இதை பற்றி நாம் பார்க்கலாம். வேதாகமத்தின் ஆரம்பமாக ஆதியாகமம் புத்தகம். இதில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைகளுடன் தொடங்குகிறது. இருப்பினும் பரிணாம கொள்கை பரவலாக உண்மை என்று போதிக்கப்பட்டு வந்ததால் அது ஒரு நிரூபிக்கப்படாத கோட்பாடாக உள்ளது. வாஸ்தவமாக பற்பல விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளின் உலகம் ஒரு நிபுணரான வல்லுநரால் திட்டமிட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதாகமத்தின் உண்மையான ஆதாரங்களை கொண்டு பகிரங்கப்படுத்துகிறது. உதாரணமாக கெனோம் உயிரினம் மற்றும் டிஎன்ஏக்களை குறித்த சமீப விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் நமது சிக்கலான மனித சரீரங்கள் தற்செயலாக உருவாவது முடியாத காரியம் என பரிசோதனைகளின் மூலம் நிரூபித்து காட்டியுள்ளனர். மனித சரீரத்தில் உள்ள 3,000,000 கொண்ட ஒவ்வொரு உயிரினத்திலும் 3.1 கோடி டிஎன்ஏ அணுக்களின் தொகுப்புகள் இருக்கின்றன. மனித சரீரத்தில் உள்ள டிஎன்ஏக்களை முடிவுக்கு கொண்டு வந்தால் அது திரும்பவும் சூரியனை நோக்கி மேலெழும்பி 600 மடங்காக திரும்ப வரும். அந்த அதிசய அமைப்பின் வடிவமான நம்முடைய சொந்த சரீரங்களாக உலகம் முழுவதிலும் வாழ்ந்திருக்கும் நம்மை சர்வவல்ல தேவன் சிருஷ்டித்தார் என்ற வேதாகமம் பறைசாற்றுகின்றது. அடுத்ததாக தேவனின் குணாதிசயம். வேதாகமத்தின் 2வது புத்தகத்தில் அதாவது யாத்திராகமம் புத்தகத்தில் தேவன் தம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். யாவே கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீதிய சாந்தமும் மகாதயவும் சந்தியையும் உள்ளவர் தேவன். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். யாத்திராகமம் 34:6-7 வரைக்கும். தேவன் மக்களிடையிலே நிலவும் வர்ணம், இனம், ஆண் பெண், பாகுபாடு மற்றும் சமூக அந்தஸ்து போன்ற அடிப்படை வேறுபாடுகளை கொண்டு அவர்களை வித்தியாசம் காண்பதில்லை என வேதாகமம் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. உதாரணமாக அப்போஸ்தலரின் புத்தகத்தில், அதாவது அப்போஸ்தலர் 10:34-35 தேவன் பச்சாதாபம் உள்ளவர் அல்ல என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். மேலும் மனித இருதயங்களில் அவரை வழிபடும் விரும்புகிறாரோ அன்றி அழகான கட்டிடங்களில் அல்லவென்று அப்போஸ்தலரின் புத்தகம் நமக்கு கூறுகிறது. அப்போஸ்தலர் 17:24-26 படிக்கலாம். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சமாதானம் மற்றும் நியாயத்தை மேம்படுத்தும் நியாயப்பிரமாணம். யாத்திராகமம் புத்தகத்தின் நியாயப்பிரமாணங்களில் ஒன்று ஒரு எதிரிக்கும் கூட அருள் செய்யும் பண்புடையவர்களாய் இருக்க வேண்டும் மக்களுக்கு உபதேசிக்கின்றது. யாத்திராகமம் 23:4 ஒரு சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பித்து கொண்டு போவதை நீ கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. இப்படி விதியின் கொள்கையை மக்கள் சிறிதளவு பின்பற்றுவர்களானால் நாம் உலகில் காணும் பகையும் போராட்டம் போன்றவற்றை எவ்வளவு சுலபமாக தீர்க்க முடியும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். மேலும் தேவன் நியாயப்பிரமாணம் நீதியை உயர்த்தி நேர்மையற்ற தன்மையை பகிரங்கமாக கண்டிக்கின்றார். எடுத்துக்காட்டாக உபாகமம் புத்தகத்தில் நாம் உபாகமம் 16:19 பார்க்கலாம். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகத்தாட்சின்யம் பண்ணாமல் பரிதானம் வாங்காமல் இருப்பாயாக, ஏனெனில் பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கும், நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது வேதாகமத்தின் ஞானம் மற்றும் தத்துவத்தை பற்றி. வேதாகமத்தில் அன்றாட வாழ்க்கைக்கான அற்புதமான ஞான வார்த்தைகள், அறிவின் தத்துவங்கள் மற்றும் சத்தியம் போன்ற விஷயங்கள் அடங்கியுள்ளன. உதாரணமாக நீதிமொழிகள், பிரசங்கி ஆகிய புத்தகங்களில் சோலமான் ராஜா எழுதுகிறார். உபாகமம் 16:19 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். நீதிமொழிகள் 17:22 இதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக பிரசங்கி 9:11 நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களில் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களிடத்தில் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைந்தவர்க்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 6:6-11 பார்ப்போம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள், அதற்கு பிரபுவும் தலைவனும் எவரும் இல்லை. ஆனாலும் கூட கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை மூடிக்கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுத மனிதனை போலவும் வரும். அடுத்ததாக தேவன் ஏற்படுத்திய வாக்கு தத்தங்களை பற்றி நாம் பார்க்கலாம். தேவன் மனித வர்க்கத்திற்கு ஏற்படுத்திய ஆச்சரியமான பல வாக்கு தத்தங்கள் வேதாகமத்தில் குறிப்பிடுகின்றது. தேவன் ஒரு ஆச்சரியமான எதிர்காலத்தை உலகத்திற்காக திட்டமிட்டிருக்கிறார் என்பதை இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு காட்டுகின்றன. தேவன் தமது சொந்த ராஜ்யத்தை பூமி முழுவதும் ஸ்தாபிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். பரலோக ராஜ்யத்தில் ஒரு மாபெரும் அரசராக இயேசுவின் ஆளுகை கீழ் அனைத்து ஜனங்களும் சமாதானத்தையும் நன்மையையும் அனுபவிப்பர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதியபடி இந்த அரசர் நடைமுறை உலக தலைவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருப்பார். அவர், அதாவது இயேசு, தமது கண் கண்டபடி நியாயத்தீர்க்காமல், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அந்நாட்களில் மக்களுக்கு அதிசயமான காலங்கள் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மேலும் விவரிக்கிறார். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிருக்க மாட்டான். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகி பாவியோ சபிக்கப்படுவான். ஏசாயா 65:20. தேவன் நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த வாக்குறுதிகளை ஏற்படுத்தி இருந்தாலும் உலகம் நேர்மையற்ற மாறுபட்ட நிலைகளில் தொடர்ந்து இருக்கிறது. அதே சமயம் தேவன் பல தலைமுறையாக அவருடைய வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தி வந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை என நாம் யோசிப்போம். கர்த்தராகிய இயேசுவின் சீஷர்களின் ஒருவனாகிய பேதுரு எழுதிய நிருபங்கள் ஒன்றில் இக்கேள்விக்கு இவ்வாறு பதிலளிக்கிறார். 2 பேதுரு 3:8-9 கர்த்தருக்கு 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கின்றார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நாம் எல்லாம் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்.